நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக ஞானஸ்தானம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். ஞானஸ்தானம் அந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது, ஞானத்திலே ஸ்நானம் என்கிறது. ஆனால் இதைய இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தண்ணீர்லே ஸ்நானம் அப்படின்னு சொல்லி நாம் பொதுவாக சொல்கிறோம். நல்லதுதான், இயேசு கிறிஸ்துவும் இந்த ஞானஸ்தானத்தை எடுத்தார், அவரும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். இது வந்து ஒரு ஆசரிப்பு முறை ஒழுங்காக இருக்கிறது. இந்த உலகத்தில் பார்க்கும்போது எல்லா மதங்களும் தண்ணீரிலே முழுகிற ஞானஸ்தானத்தை எடுக்கிறார்கள். இந்துக்களும் எடுக்கிறாங்க, இன்னும் மற்ற அநேக ஜாதிகளும் ஒவ்வொரு ஆற்றுல போய் காசி கங்கை இந்த மாதிரி புண்ணிய நதிகளிலே போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அப்போ எழுத்தின்படியான ஒரு காரியம். ஆனால் அதனுடைய பொருள் என்ன? பொருள், ஞானத்திலே நம்முடைய அறிவு ஸ்தானம் அடைந்திருக்க வேண்டும். ஞானஸ்தானத்தினுடைய வயசு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுடைய காலக்கணக்கின்படி 12.5 வயசு அல்லது 13 வயசு. கோயில் குளத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா 13 வயசு, 12 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா இந்து கோயில்களுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறது எப்போன்னு கேட்டிங்கன்னா அது அந்த 12-13 வயசில். அது கிறிஸ்தவ சபைகளில் ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. அது வந்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் 12 வயசுங்கும்போது நன்மை தீமை அறியக்கூடிய வயசு இருக்குது, அதை வச்சு சாதனமாக செய்வாங்க. சோத்திரம். யோவான் 3:3-8 வாசிப்போம். யோவான் 3:3-8 வாசிப்போம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிர்பதமது, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2 தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனது இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார்.
இங்கு நாம் வாசிக்கிற வார்த்தையிலே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ ஜலத்தினால் பிறக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. அப்புறம் ஆவியினால் மறுபடியும் பிறக்கிற போது இன்னொரு செயல் நடைபெறுகிறது. இப்போ ஜலத்தினால் மறுபடியும் பிறப்பது எப்படி? அப்போ ஒருவன் ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கும் போது என்ன அவனுக்கு சம்பவிக்கிறது சொல்லுங்க பாப்போம். இல்லை, யோ 3:3 கரெக்டாக படித்து சொல்லுங்க பார்ப்போம். போதும். மறுபடியும் ஜலத்தினால் மறுபடியும் பிறந்தா அவனுக்கு என்ன சம்பவிக்கும் காணலாம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை காணும் போது என்ன இவனுக்கு, இதில் ஜலத்தினால் மறுபடியும் பிறந்ததுனால தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறான், என்ன இவனுக்குள்ள சம்பவிச்சிருக்கு? சோத்திரம். சொல்லுங்க பாப்பா, யோசனை பண்ணி எப்படி பார்க்கறான்?
புதிய திருஷ்டி.
எப்படி பார்க்கறான் சொல்லுங்க பாப்பா. அப்படி பார்க்கறான். அப்ப பார்க்கும்போது என்ன நடந்திருக்குது இவனுக்கு? பார்க்கறான்னா ஒரு செயல் நடக்குது இல்லையா? அவனுக்கு கண்ணு காழ்ச்ச சரியா தெரியுது, பண் பார்வை நல்லா தெரியுது. அப்படின்னா ஆவிக்குரிய தரிசனம் தெளிவாக அவனுக்கு தெரிகிறது. ஜலம்னா தேவனுடைய வார்த்தை, அது என்னங்கிறது பின்னால் போனால் விளக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒருவன் தேவனுடைய வார்த்தையின்படி மறுபடியும் பிறந்தால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் முதலாவது திறக்கப்படுகிறது. அவன் இருக்கிற இடத்துல இருந்து தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறதோ அங்கே அதை பார்க்கிறான். சோத்திரம். 5 வாசிப்போம்.
ஒருவன்
போதும். இப்போ ஆவியில மறுபடியும் பிறக்கிறான். அப்படின்னா மனுஷனுடைய ஆவி போய் தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அங்கு அவன் மறுபடியும் பிறக்கிறான். அப்போ ஆவியில மறுபடியும் பிறக்கும் போது அவனுக்குள்ள என்ன சம்பவிக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். அப்போ உள்ள போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டான். அப்போ இது வந்து இவன் கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள பிரவேசிக்கிறான். முதல்ல வந்து ஜலத்தினால் அப்படின்னா தேவனுடைய அறிவினால் மறுபடியும் பிறக்கும் போது அதை பார்க்கிறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்? பக்கமாக போகிறான். தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுறான்? அந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி அது அவனுக்கு இருக்கிற தரிசனத்தை வைத்து அவன் மிகவும் பக்கமாய் நெருங்கி 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 வருகிறான். நெருங்கி நெருங்கி வரும்போது அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் வந்த உடனே அங்கே வந்து கேட்டில் என்ன எழுதியிருக்குதுன்னா, ஒருவன் ஆவியினால் மறுபடி பிறந்தாதான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற எழுத்து வந்து அங்கே எழுதியிருக்குது. அப்போ என்ன செய்கிறான்? உடனே ஆவியில் மறுபடியும் பிறக்கிறான். பிறந்த உடனே உள்ளே போயிடுறான். உள்ளே போனேன்னா எப்படி போகிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு உண்டான சாவி இவன் கையில் வந்துருச்சு. அப்படின்னா பரிசுத்தாவியை நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சாவி இந்த மனுஷங்கிட்ட வந்துருச்சு. உடனே திறந்துட்டு உள்ளே போயிடுறான். அப்போ பரிசுத்தாவியினால் மறுபடியும் பிறக்கலைன்னா உள்ளே போக முடியாது. அப்படின்னா அந்த சாவியை போட்டு திறந்து உள்ளே போக முடியாது. அப்போ இதைத்தான் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பரிசேயரே சதுசேயரே, நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்களும் போகிறதில்லை, போகிறவரையும் விடுகிறதில்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஜலத்தினால் மறுபடியும் பறக்கவில்லை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் மறுபடியும் பறக்கவில்லை, பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பறக்கவில்லை. ஆனால் அந்த அறிவை நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லாமல் நீங்களும் உள்ளே போகிறது இல்லாமல் போகிறவங்களையும் விடுறதில்லை. அப்போ இந்த அறிவு சொல்லி கொடுத்தாச்சுன்னா எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதனால் இதையை மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, மற்றெல்லாம் சொல்லி தருவாங்க, சாவியை மட்டும் கையில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிற சாவி எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் ஜலத்தினால் மறுபடியும் பிறந்தா போதும், அவன் அதை பார்த்துடலாம். பசுத்தாவியில் மறுபடியும் பிறந்தால் அவன் உள்ளே பிரவேசிக்கலாம். இந்த ரெண்டு சாவியை இன்றைக்கி எல்லாரும் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட அந்த சாவியை கொடுத்தாச்சு, நீங்கள் திறந்து உள்ளே போயிடலாம். தீத்து 3 4-8 வரை வாசிப்போம். தீத்து எழுதின நிருபம் 3 4-8 வரை. தீத்து 3:4-8 வரை.
நம்பிக்கையின்படி சுதந்திரமாக தக்கதாக அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் சம்பந்தமாய் கொழுந்தறினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனுக்கு விசுவாசமானவர்கள் அத்தியங்களை செய்ய ஜாக்கிரதைகளாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு புரோஜனமானவால்
இந்த ரெண்டு காரியத்தை இங்க என்ன சொல்லுதுன்னா, இங்கே அதே தான் சொல்லுது. என்னன்னா, மறுஜென்மம் முழுக்கினாலும், இது இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரீஜெனரேஷன் பர்த். அப்படின்னா அடுத்த தலைமுறைக்குண்டான அறிவு. கேஜிவி பைபிளில் ஜெனரேஷன், ரீஜெனரேஷன் பர்த். அப்படின்னா பேப்டிசம் ஃபார் த ரீஜெனரேஷன். அடுத்த தலைமுறைக்குண்டான அறிவிலே வளரும்படியாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வாசிப்போம். கேஜே பைபிளில் தீத்து 3:5
அப்படின்னா
அடுத்த தலைமுறைக்கு முன்னேறுவதற்குண்டான ஞானஸ்தானம், நம்மளையே வந்து ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறது. அப்போ இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்குண்டானது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா காரியத்துலேயும் வீடு கட்டுறது, செல்ஃபோன் வாங்கிறது, தேர்ட் ஜெனரேஷன் செல்ஃபோன் இன்றைக்கி வந்திருக்குது. அப்போ ஒவ்வொரு டெக்னாலஜியும் சொல்லும்போது இது செகண்ட் ஜெனரேஷன், இது தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் வந்து பெயரே சூட்டியாச்சு. ஆனால் வேதத்தில் இருக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறவர்கள் இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்னால் தான் போயிட்டுருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன கொண்டு போகிறது, அதை முதல்ல நாம் பெற்றுக்கொண்டாதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாடிய புதிதாக்குதலினாலும், அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அவனுடைய ஆவி போய் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வர வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவன் அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ தேவன் இந்த ரெண்டு காரியத்தையும் நம்முடைய நீதியின் கிரியின்படி நம்மளுக்கு செய்யாமல் அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய பெரிதான கிருபையின்படி அடுத்த தலைமுறைக்குண்டான அறிவையும், அப்புறம் நம்மளுக்கு தேவனுடைய ஆவியினுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் கிருபையாக கொடுத்திருக்கிறார். 8 வாசிப்போம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை மிகவும் உண்மையுள்ளது. ஜலத்தினால் மறுபடியும் பிறந்தவர்கள் நற்கிரியைகள் செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நற்கிரிகள்னால் நிறைய பேருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நற்கிரியை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா பொய்ய சொல்லிட்டு எனக்கு முடியல, அதை செய்யலை, இதை சரியில்லை, நாளை பார்த்துக்கலாம், நாளானு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நற்கிரிகளை செய்யாதனால நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமளே ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நற்கிரிகள் செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும். நீ கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடி பிறக்க வேண்டும், கண்டிப்பாக தேவனுடைய ஆவியினாலே மறுபடி பிறக்க வேண்டும். இந்த வார்த்தையை குறித்து திட்டமாக பேசுனா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய அறிவை நான் மாற்ற முடியாது, என்னுடைய ஆவியை நான் மாற்ற முடியாது, நான் போகிற பக்கம்தான் நான் போயிட்டுருப்பேன். அதே உங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவனால மாற்ற முடியாது. நானாக மாறினா மாறினது தான், தேவனுடைய வார்த்தை சொல்லி என்னை மாற்றணும்னா அது நடக்காது. காரணம், அறிவு என்னுடையது, அந்த ஆவி என்னுடையது, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு மத வெறியில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த ரெண்டு காரியம் மனுஷனுக்கு ரொம்ப பிரயோஜனமானவைகள். இன்னைக்கு இந்த காரியத்தை விட்டு போட்டு என்னென்னமோ காரியங்களை செய்கிறாங்க, அது அறிவில்லாத ஒரு காரியமாக போகிறது. வேறு நிறைய காரியங்களை செய்கிறாங்க, அதுங்க தேவனுடைய ஆவி இல்லாதனால அது சாபமாக போகிறது. எபேசியர் 5:25-27 வாசிப்போம். எபேசியர் 5:25-27
உங்கள் மனைவிகளில் அன்பு கொள்ளுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு நான் தாம் அதே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பஸ்தமாக்குவதற்கும் எதிரே முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளைவித்ததுமான மகிமையுள்ள சபையாக அதை நாம் தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் சமயசாமை அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
போதும். இங்கு ஞானஸ்தானம் சொல்லும்போது இங்கே என்ன நம்ம வாசிக்கிறோன்னா, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து. அப்போ தண்ணீர்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை சுத்திகரித்து. அப்போ நம்மளுக்கு ஒரு அறிவு இருக்குது, அது சின்னதுலேருந்து நாமளாக தெரிஞ்ச அறிவு. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய சுய அறிவை நாம் எடுத்து போட்டு தேவ அறிவு நம்மளுக்குள்ளே வாசம் செய்யும்படி நாம் அனுமதிக்க வேண்டும். அப்படி தேவனுடைய அறிவை பெற்றுக்கொண்டால்தான் நாம் தேவனுடைய அறிவின்படி காரியங்களை செய்ய முடியும். அப்போ தேவனுடைய அறிவின்படி காரியங்களை செய்யும் பொழுது அது எல்லாருக்கும் பிரயோஜனமுள்ள காரியமாக இருக்கும், நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நம்முடைய சுய திட்டத்தின்படியும் சுய ஞானத்தின்படியும் சுய யோசனையின்படியும் நாம் காரியங்களை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ தண்ணீர் முழுக்கினால் அப்படின்னு சொல்லும்போது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரித்தார். அப்போ தண்ணீர்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்க்கும்போது திருவசனத்தை கொண்டு தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை கொண்டு நம்மை சுத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு எல்லாம் எழுத்தும்படி தான் ஞானஸ்தானம் எடுக்கணுன்ட்டு எல்லாம் தொட்டியில் போய் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. எழுத்தின்படி எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பணத்துக்காக எத்தனையோ பேர் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் கொடுக்கறத பெரிய ஒரு ஆராதனையை பண்ணுறாங்க. எங்கள் சபையில் 500 பேர் எடுத்தாங்க, எங்கள் சபையில் 1000 பேர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாங்க. அதில் என்ன பிரயோஜனம்? ஞானத்திலே அவர்களுக்கு ஸ்நானம் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளுடைய அறிவை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்போ தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுல எழுத்தின்படி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ காசி ராமேஸ்வரம் போகிறாங்க, இதுக்கு தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு ஒரு சடங்காச்சாரமாக தான் செய்கிறாங்களே ஒழிய அதற்கு பின்பாக இருக்கிற பொருளை சிந்திக்கிறதில்லை. ஞானஸ்தான ஆராதனை நடத்தணும் அப்படின்னு புதுசாக வந்த விசுவாசிகிட்ட கட்டாயம் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானஸ்தானத்துக்கு சாப்பாடு போடணும், பாஸ்டர் ஐயாவுக்கு பேண்ட் சட்டை எடுத்துடணும், பாஸ்டர்மாவுக்கு சேலை எடுத்துடணும். ஆமாம், போட்டுட்டு நீங்கள் வந்து சபைக்கு இவ்வளோ செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலவை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குற ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவை அவங்களுடைய ஞானத்தில் கொடுக்குறாங்களான்னு பார்த்தா கிடையாது. அப்போ இன்றைக்கு எழுத்தின்படியாக இருக்கிற காரியங்களில் மனுஷன் திருப்தி ஆகி அதற்கு பின்பாக இருக்கிற பொருளை அறியாமல் போய் இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி இன்றைக்கு பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்னா எழுத்தின்படி ஞானஸ்தானத்தை சொல்லுவான், ஆனால் பரலோகத்துக்கு போகிற அந்த வழி இருக்குது பார்த்திங்களா, அந்த வாசல், அந்த சாவி, அந்த ரெண்டு சாவி இருக்குது ஊழியக்காரங்கிட்ட. ரெண்டு சாவி இருக்குது, பரிசெயரே சரிசெயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். முதல் சாவி என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை அறிவிலே கொடுப்பது. அப்படின்னா ஜலத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறான், அது முதல்ல இருக்கிற சாவி. ரெண்டாவது சாவி என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தாவிலே மறுபடி பிறக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். இந்த ரெண்டு சாவியை சொல்லவே மாட்டாங்க, ஆனால் சாவியை வந்து செஞ்சு விற்பாங்க. இன்றைக்கி அப்படியும் ஆளுங்க இருக்காங்க, இன்றைக்கி கிறிஸ்தவங்க பெரிய சாவி செஞ்சுட்டு ஒரு சாவி வந்து 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் மாட்டி வைங்க, அது பரலோகத்துக்கு நீங்கள் எப்போ போனாலும் உங்களுக்கு அது திறக்கிறதுக்கு அந்த சாவி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி அது சென்னை பட்டணத்தில் நடந்துருக்குது, அது ரொம்ப பிரபலமான ஆட்கள் அதை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி வந்து தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்கி மனுஷனுடைய பாரம்பரியத்தினாலையும் சடங்காச்சாரத்திலையும் கொண்டு போய் இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை வீணாக இன்றைக்கி வீணாக செய்து அதை ஜனங்கள் மத்தியிலிருந்து உண்மையை மறைத்து ஒரு பொய்யான தோற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தேவனுடைய வார்த்தையின்படி மறுபடியும் பிறப்பது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து நம்முடைய ஆவியிலே மறுரூபம் அடைவது. கொலோசியர் 2:12, கொலோசியர் 2:12.
அதிலே அவரை மறுத்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செய்தி மேல விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள்.
போதும். அப்போ ஞானத்துல நம்முடைய அறிவில ஸ்நானம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன பண்றோம்னா எப்படி நம்முடைய சரீரம் வந்து தண்ணியில் முங்கி வரும்போது முங்கும் போது அடக்கம் பண்ணுறதுக்கு சமமாக இருந்து திரும்ப மேலே வரும்பொழுது நாம் புதிய ஒரு மனுஷனாக வருகிறோம். அதுபோல் ஆவியிலே நம்முடைய பாவ மனுஷன் முற்றிலுமாக அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு புதிய மனுஷனாக தேவ அறிவினாலே உயிர் தள வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்த காரியத்தை சொல்ல மாட்டாங்க. எழுத்தின்படி ஞானஸ்தானம் தான் முக்கியம். அதனுடைய பொருள் என்னங்கிறது சொல்லி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அவங்க நிறைய பேர்த்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாக ஞானஸ்தானத்தோடு தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தங்களுடைய பாவ மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்கு சமமாக அடக்கம் செய்து புதிய மனுஷனாக உயிர் தெழுகிறார்கள். 1 பேதுரு 3:20-21 வாசிப்போம்.
அந்த ஆவிகள் பூமியிலே நோவா பேடையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தது போது கீழ்படியாமை போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையாக ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலும் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு
போதும் இங்கே நாம் வாசிக்கிறோம். நோவா கூட 8 பேர் கப்பலில் இருந்து காக்கப்பட்டாங்க. எப்படின்னா ஜலத்தின் மேலே அந்த கப்பல் நின்றது. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான அப்போ நோவா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பேழையில் இருந்து கடல் மேலே அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய அறிவிலே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். அப்போ அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாம் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை ரட்சிக்கிறது. அப்போ இன்றைக்கு எழுத்தின்படியான காரியம் முக்கியம் இல்லை, அதற்கு பின்பாக பொருள் இருக்கிறது. அப்போ நோவா வந்து 8 பேரோட ஜலத்தின் மேலே இருந்தது போல இன்றைக்கு தேவ அறிவை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக வேறு பிரிக்கப்பட்டு தேவ ஆவியினாலே நிறைந்து அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார்கள். அப்போ இந்த சாவியை அப்படின்னா ஜலத்தினாலே மறுபடியும் பிறப்பது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய அறிவை சுத்தம் செய்வது, நம்முடைய அறிவை வந்து சுத்தம் செய்து தேவனுடைய அறிவினாலே நம்முடைய அறிவை நிரப்புவது அப்படிங்கிற காரியத்தை இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பொருளவ ராஜ்யத்துக்கு போறவங்களையும் விடுறதில்லை, இவனும் போறதில்லை. அப்படின்னா இந்த பிரசங்கம் செய்கிற மனுஷன் ஜலத்தினால் மறுபடி பிறந்திருக்க வேண்டும், அப்புறம் ஆவியினால் மறுபடி பிறந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் மற்றவர்களுக்கு வழி காட்டிய முடியும். அப்ப இந்த ஜலத்தினால் மறுபடி பிறக்காதனால மற்றவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு வழி என்னங்கிறத சொல்லி கொடுக்க முடியல. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆவியில் மறுபடியும் பிறந்தாதான் நீ உள்ளே போக முடியும் அப்படிங்கிறத சொல்ல தெரியல. காரணம் இந்த ஆள் வந்து ஆவியும் மறுபடியும் பிறக்கலை. குருடருக்கு வழிகாட்டிகளே அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி தெரியல. காரணம் என்னென்னா ஜலத்தினால் மறுபடியும் பிறந்தாதான் ஒருவன் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியும். அப்போ ஜலத்தில் மறுபடியும் பிறக்காம நான் பரலோக ராஜ்யத்தை காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தன் கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும்? இவன் தான் குருட, பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியலையே. ஆனால் என்ன சொல்கிறான்? நான் உன்னை பரலோக ராஜ்யத்தை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே ஜலத்தில் மறுபடியும் பிறந்தாதான் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். அப்போ இந்த வார்த்தையில் ரொம்ப எளிமையான வார்த்தை இருக்குது, இதை கொஞ்சம் சிந்திச்சா போதும். ஆனால் உலக பிரகாரமான கணக்கெல்லாம் பார்த்துங்கன்னா நிறைய போடுவாங்க. இவ்வளவு போட்டால் இப்படி வரும், இவ்வளவு போட்டால் வெட்டி வரும், இவ்வளவு லோன் அடைச்சா இப்படி வரும், இவ்வளவு சீட்டு பிடிச்சா இப்படி வரும், என்னென்னமோ கணக்கு போட்டு எப்படி எப்படியோ பயங்கரமாக போடுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிச்சுட்டு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். Mark 1:4
மறந்து
போதும். இங்க ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு யாரு? யோவான். எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு? பாவ மன்னிப்பு கேட்டு என்ன பண்றாரு? மனந்திருப்பதற்கு கேட்டா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா. ஞானத்தை குறித்து உண்டான பிரசங்கம் தண்ணியில கொடுக்கறது இல்லை இங்க. இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு வாய்ப்பு வசனம். ஞானத்திலே ஸ்நானம். யோவான் வந்து அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா தண்ணியில தான் அநேகருக்கு முக்கி முக்கி கொடுத்தான்னு இன்னைக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, பாவ மன்னிப்புக்கென்று மனந்திருப்பதற்கு ஏற்ற உபதேசத்தை பிரசங்கித்து கொண்டு இருந்தான். காரணம், வார்த்தைகளை சிந்திக்காதனால இன்னைக்கு பல்லவ ராஜ்யத்துக்கு போற வழியை காட்ட முடியல. சிந்திச்சாதான் நம்மளுக்கு புரியும். இந்த உபதேசத்தை நம்ம சிந்திச்சு, ஓ இது உபதேசம், ஞானத்துல ஸ்நானம் கொடுக்கறது தண்ணியில முங்கி எடுக்கிறது இல்ல, அது தண்ணீர்ல முங்கி எடுக்கிறது தான், அது மாம்ச அளவுக்கு தான் கழுவும், அது காசி ராமேஸ்வரத்துல எடுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஞானஸ்தானம் தான். அதனுடைய பொருள் வந்து பின்னால ஞானத்துல ஸ்நானங்கிறது நம்முடைய ஞானத்தை வந்து தேவனுடைய அறிவினால முக்கி மாத்தி எடுக்கிறது. அப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சம்பவிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதல் என்கிற காரியம் அங்கே நடைபெறுகிறது. ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்குது? மனம் திரும்புவதற்கேற்ற உபதேசத்தை அவன் பிரசங்கித்து கொண்டு இருந்தான். இன்னைக்கு மனம் திரும்புற உபதேசத்தை பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. சோத்திரம், எல்லாம் ஓடி போயிடுவாங்க. எப்பா தூக்கம் வருது, என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொல்லி தெரியல. எவ்வளோ நாடு வளர்ந்துருச்சு, எவ்வளோ பிரசங்கமெல்லாம் வளர்ந்துருச்சு, இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக தேவ ஜனங்க தேவனை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துக்கு தான் போகிறாங்களே ஒழிய, தேவனுடைய ராஜ்யத்தை கண்ணிலே பார்க்கறதுக்கு உண்டான தேவ அறிவை பிரசங்கம் செய்தால் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எங்கள் ராஜ்யம் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற பிரசங்கத்தை கேட்க மனதில்லாமல் அவரவர்கள் மனம் போன போக்கிலே போய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம். இந்த காரியத்தை குறித்து திரும்ப பின்னால் நம்ம அதிகமாக பார்க்கலாம். மத்தேயு 15:8-14 வரை.
பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடர்கள் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரயுத்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடரும் வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விடுவார்களே என்றார்.
போதும் என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் களை தான் சாத்தான் நட்டான்னு. களை சாத்தான் நட்டாங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே பார்க்குற என்னன்னா, நாத்தே வந்து சாத்தான் நடுவோம். ஆமாம், யாருக்கு அது சிந்திக்கவே தெரியாது. இது பற்றி உண்டான காரியம் பல ஏற்பாட்டிலையும் இருக்குது. நாத்தே வந்து சாத்தான் நடுவான், ரொம்ப நல்ல காரியம் மாதிரி தெரியும். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண உபதேசத்தை கொண்டு வந்து சில காரியங்களை கொண்டு வந்து இன்றைக்கு சபையில் நடுவார்கள். அப்போ மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்து கொண்டு இருதயத்தை வேற எதுக்கோ சாய்த்து கொண்டு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் யாருன்னா, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர். தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து பேசணும். பிரசங்கம்னு சொல்லியாச்சுன்னா பைபிளை விட்டு வெளியே போகக்கூடாது. உதாரணங்களுக்கு பைபிள்லேருந்து வெளியே போகக்கூடாது. பைபிளில் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், இது எழுத போனால் இந்த உலகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள் கொள்ளாதுன்னு சொல்லியிருக்குது. இன்றைக்கி பைபிளை படிக்காமல் இன்றைக்கி ஊர்க்கதை உலக கதையை பேசி பேசி என்னாச்சுன்னா, இன்றைக்கி நிறையா உதாரணங்களை உலகத்தில் இருக்கிற காரியங்களை பேசுகிறாங்க. காரணம், தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமீபமாக இருக்கிறது, அது இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அப்போ இருதயத்தில் எது பக்கமாக இருக்கும், வேறு ஏதோ ஒரு காரியம் இருதயத்துக்கு பக்கமாக இருக்குது. அதை தான் இவங்க அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய இருதயம் எங்கே இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருந்து தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்கும்போது அங்கே வேறு இருதயத்தில் வேறு அநேக காரியங்கள் வந்திருக்குது. அதனால தான் எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், எனக்கு அமெரிக்காவில் ஒரு காரியம் நடந்தது, சரித்திரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், இப்படி நிறையா கதைகளை சொல்லி 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 இன்னைக்கு தேவனுடைய கற்பனைகளை இன்னைக்கு பலமில்லாமல் போக செய்கிறார்கள். அப்போ இவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது உலகத்தில் இருக்கிற உதாரணங்களை கொண்டு வந்து பிரசங்கம் செய்தால் அவன் குருடன், அவனுக்கு பல்லவ ராஜ்யத்துக்கு போகிற வழி தெரியாது, அவன் பின்னால் போகிறவங்க எல்லாரும் பள்ளத்தில் விழுக மாட்டாங்க, பாதாளத்தில் தான் போய் விழுவாங்க. சோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா எப்பா என்ன மாதிரி பேசுகிறாரு, யாருக்கு இதெல்லாம் நடக்க முடியும், இன்றைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறதுல இதெல்லாம் யாரும் பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அல்லது செவி கொடுத்து மனம் திரும்பாமல் மனம் போன போக்கில் இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். மத்தேயு 23:13 போதும். இப்போ யோவான் 3:5 வாசிப்போம். ஆமா, முதலாவது ஜலத்தினால் மறுபடியும் பிறந்தா தேவனுடைய ராஜ்யத்தை காண்பான், அது 3 இருக்கு. 5 ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவான். இந்த ரெண்டு காரியத்தையும் சொல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, மறைச்சி வச்சுக்குவாங்க. அறிவாயிய திறவுகோலை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இவங்களும் மனம் திரும்பலை, மனம் திரும்புகிறவங்க விட மாட்டாங்க, மனம் திரும்ப உண்டான தேவ ஆலோசனையை கொடுக்க மாட்டார். அப்போ இன்றைக்கு சபையில் நடக்கிற காரியம் என்னங்கிறது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய வார்த்தை போய் சேரணும். நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தாச்சுன்னா பைபிளே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்களாட்ருக்கு. ஊர்க்கதை உலக கதையும் சொந்த கதையும் சோக கதையும் சொல்லி இன்றைக்கு தேவனுடைய புஸ்தகங்கிறது தலைக்கு வச்சு படுக்கிறதும் பேய் துரத்துறதுக்கு உண்டான புஸ்தகமாக இன்றைக்கி கொஞ்ச நாளில் மாற்றிடுவாங்களாட்ருக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி தேவனை இறந்த ஜனங்கள் தேவனை விட்டு விலகி உலகப் பொருளுக்கு பின்பற்றி இன்றைக்கி இப்படி ஆக போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பரிசேயர் சதுசேயர் செய்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாயக்காரர் வேதபாரகர் எல்லாம் செய்கிற காரியம் என்னன்னா மனம் திரும்புதலுக்கேற்ற பிரசங்கத்தை செய்ய மாட்டார்கள். ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறதுக்கு உண்டான தேவ வார்த்தைகளை பிரசங்கம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா இவன் ரசிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டானா பாஸ்டர் கேள்வி கேட்கறக்க ஆரம்பிச்சிருவான். அதனால இவங்களை இப்படியே தான் வச்சிருக்கணும், அதான் நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு காணிக்க தசம்பாக நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நான் இருக்கிறத சொல்லி விட்டாச்சுன்னா பைபிள் ஸ்கூலுக்கு போய் படித்து இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற பாதியாத்மாக்களை கொண்டு போயிடுவாங்க. அதனால் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு இப்படி தான் பேசணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க கதை கதையா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சும்மா இருக்குமா? கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை அதனுடைய தேவனுடைய சித்தத்தை அது நிறைவேற்றும். லூக்கா 11:52-54 லூக்கா 11:52-54 அறிவாகிய திறவுகளை வச்சுட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நியாய சாஸ்திரி. ரொம்ப நல்லா தெரிஞ்சாள், ரொம்ப நல்லா தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவான், ஜனங்களுக்கு எது முக்கியமாக தெரியக்கூடாதோ அதை சொல்ல மாட்டான். ஏன்னா அப்போ தான் நியாய சாஸ்திரி இருக்க முடியும். பொய்யான நியாயத்தை புரட்டி தினந்தோறும் வருமானம் சம்பாதிக்கணும்னா ஜனங்களுக்கு எது தெரியணுமோ அது சொல்லக்கூடாது. மனம் திரும்புதல் கேட்ட பிரசங்கத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற வழிமுறைகளை கண்டிப்பாக பிரசங்கம் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் தான் வேத பாராயணா இருக்க முடியும், பரிசேகனா இருக்க முடியும், நியாய சாஸ்திரியா இருக்க முடியும். அப்பதான் தினந்தோறும் நல்ல வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அறிவாயிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் உட்பிரவேசிக்கிறது இல்லை. அப்படின்னா நீங்க மனம் திரும்பல, நீங்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளல, அதனால நீங்க மற்றவர்களையும் மனம் திரும்புவதற்குண்டான உபதேசத்தை செய்ய மாட்டீர்கள், மற்றவர்களையும் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்க விட மாட்டீர்கள். நீங்களும் அடையவில்லை, மற்றவர்களுக்கும் அது கிடைக்கக்கூடாதுன்னு நீங்க விரும்புறீங்க. அப்ப இந்த மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா இவர் மேல எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவர் இந்த காரியத்துல ஒழுங்கா இருக்காரா, அந்த காரியத்துல ஒழுங்கா இருக்காரா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கேள்வியை கேட்டு கேட்டு முதல்ல இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ மனம் திரும்பணும்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். முதல்ல நீ மனம் திரும்பணும்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆனா பரிசேயர் சதுசேயர் என்ன சொல்லுவாங்க, அது மோசை அப்படி சொல்லியிருக்காரு, இங்க இப்படி சொல்லியிருக்குது, பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லியிருக்குது, என்ன சொல்லியிருந்தாலும் சரி முதல்ல மனம் திரும்பியான்னு தான் ஆண்டவருடைய வார்த்தையுடைய கேள்வி. அப்ப மனம் திரும்பாம தம்முடைய அறிவில் ஞானஸ்தானம் எடுக்காம ஞானத்தில் நம்ம மாறாம என்ன காரியங்களை பேசினாலும் அது நம்மளுக்கும் பிரயோஜனப்படாது, அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனப்படாது. இசைக்கியேல் 22:25-26. இசைக்கியேல் 22:25-26.
அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் அருகில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள், பட்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள், திரவியத்தையும் விலவியர்த்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள், அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள், அதன் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள், பரிசுத்தமுள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமல் அசுத்தமுள்ளதற்கும் அசுத்தமில்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள்,
வகுத்து வச்சிருக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். எப்ப அவங்க வீட்டுல குழந்தை பிறந்தாச்சுன்னா இன்னும் மாதிரி காரியங்களை நீங்க செய்யணும். ஆமா, சபைக்கு இவ்வளவு கொடுக்கணும், ஒரு இடம் வாங்கியாச்சா வித்தாச்சா, உங்கள் பையன் படித்து பாஸ் ஆகிட்டானா, இன்னும் மாதிரி காரியங்களை செய்யணும் அப்படின்னு போய் தரிசனத்தை சொல்லி சொப்பனத்தை சொல்லி இருக்கிற கடனெல்லாம் வாங்க வச்சு நல்லா சாப்பிட்டு கொழுக்கிறது தான் வேலை. ஆத்மாக்களை பட்சிக்கிறார்கள். அதுக்கப்புறம் திரவியத்தையும் விலையுறந்த பொருட்களையும் வாங்கி கொள்கிறார்கள். ஆமாம், நீங்கள் சபைக்கு ஒரு 100 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்துடணும். இன்னைக்கு இப்படியெல்லாம் கூட பண்ணி இதை செய்யணும், அதை செய்யணும், இடத்த எழுதி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி தேவையில்லாத காரியங்களை சொல்லி சொல்லி ஜனங்களை ஏமாற்றி இன்றைக்கு ஊழியத்தில் தேவனுடைய நாமம் கனவீனம் பண்ணப்படுகிறது. அது நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். என்ன அர்த்தம் இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். பொம்பளைகள விதவையில் ஆக்கிடலாம், ஆம்பளைகள் எப்படி விதவையாக்க முடியும்? விதவைகள் ஆக்குறதுனா கிறிஸ்துவை அறியக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்துவை பற்றி உண்டான காரியங்களை சொல்லாமல், கிறிஸ்துனா யார், கிறிஸ்துவாகிய மனவாளனோடு உடன்படிக்கை இல்லாமல் அவர்கள் என்றைக்குமே விதவைகள் ஆகாது. கிறிஸ்துவை பற்றி உண்டான காரியங்களை தெளிவாக பேச மாட்டாங்க, அவ்வளோதான். இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை தெளிவாக விளக்கி சொல்லாமல் இன்றைக்கு அநேகரை அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருக்கிறது. அப்புறம் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், இது பரிசுத்தம் உள்ள காரியம், இது பரிசுத்தம் இல்லாத காரியம் அப்படிங்கிற வித்தியாசத்தை சொல்ல மாட்டாங்க. நன்மைக்கும் தீமைக்கும் உண்டான வித்தியாசத்தை விளக்கி காட்ட மாட்டாங்க. அப்புறம் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்ல மாட்டாங்க. முதல்ல பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும், ரெண்டாவது அசுத்தம் உள்ளதுக்கும் அசுத்தம் இல்லாததுக்கு உண்டான வித்தியாசத்தை சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஓய்வு நாட்களை குறித்து கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அப்படின்னா ஓய்வு நாளை பற்றி உண்டான ஏதாவது அர்த்தம் கேட்டாச்சுன்னா இதுதான் ஓய்வு நாள்ன்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க ஓய்வு நாள், ஆனால் இது எதை பற்றி சொல்லுதுன்னா தேவனுடைய ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சியினுடைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் வந்து எருசலேம் கதவுகள் பூட்டப்படணும், ஓய்வு நாள்லேருந்து பட்டணத்துலேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, ஓய்வு நாளில் சாதாரண வேலையை செய்யக்கூடாது. ஓய்வு நாளுக்கு உண்டான நிறைய வேலைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அது எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சம்மந்தப்பட்ட காரியம். அப்படி யாராவது ஓய்வு நாளை பற்றி கேட்டுட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஆராதிக்கிறமே இதுதான் ஓய்வு நாள் அப்படின்றாங்க. எவ்வளோ நாள் இருக்கிறோமோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தேவனை ஆராதிக்கணும், அதுதான் ஓய்வு நாள், இதுக்கு மேலே வேறு நேரத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே பேச்சை மாற்றி ரூட்டை மாற்றி வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் அல்லது தேவ ஊழியர்கள் தீர்க்குதரிசிகள் இன்றைக்கு ஜனங்களை மோசம் போக்கி பல்லவ ராஜ்யத்துக்கு இவங்களும் போகிறதில்லை, போகிறவங்களையும் விடுறதில்லை. மத்தேயு 3:11
மனந்திரும்புவதற்கென்று
ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப இந்த ஞானஸ்தானம் எடுத்தாதான் அப்படின்னு தண்ணியில எழுத்தின்படி இருக்கிற ஜலத்தினால ஞானஸ்தானம்
இல்லை.
மனம் திரும்புவதற்கேற்ற தேவ அறிவை பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஆவியினாலையும் அக்னியினாலையும். ஆனா இன்னைக்கு தேவ அறிவை பெற்றுக்கொள்ளாமைய ஆவியினாலையும் அக்னினாலையும் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துள்ளி பாடி ஆடி பாடி குதிக்கிறாங்க. ஆமா, எல்லா அசுத்தாவையும் இன்னைக்கு சபைக்குல வந்துருச்சு. மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம், ஜலத்தினால இருக்கிற ஞானஸ்தானம், தேவ அறிவினாலே நம்முடைய அறிவு சுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல சிந்திக்கணும். அப்போ இந்த ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் ஆவியில ஞானஸ்தானம், அக்னியில ஞானஸ்தானம். இது எடுக்காமல் அதை எடுக்கிறதுக்கு போனவங்க தான் இன்னைக்கு சபையில் அப்படி ஆடி பாடி துள்ளி ரொம்ப கலட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சபைகள் அது நடக்கும். ஆமாம், சினிமா எடுக்கிறவனெல்லாம் அங்கே வந்துடுவான் கேமரா எடுத்துட்டு. இப்படி தான் சபையில் நடக்குது அப்படின்ட்டு, சபையில் இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு இன்னைக்கு டிவிலேயும் நிறைய வருது. ஆமாம், டிவிலேயும் இன்னைக்கு நிறைய வருது. சபைகளில் நடக்கிற அநேக காரியங்கள் இன்னைக்கு டிவியில் வெளிப்படையாக வருது. இன்னைக்கு பொது நிகழ்ச்சியில் சபைக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்ன அக்கிரமங்கள் நடக்குதுங்கிறத விவாதம் இன்னைக்கு டிவி வரைக்கும் வந்தாச்சு. ஒரு சபையில், அண்ணா நகரில் ஒரு சபையில் நடந்த காரியம் 1 மணி நேரம் உட்காந்து நாங்கள் பார்த்தோம். 1 மணி நேரம் நடந்திருக்கு பிரச்சனை, ஊழியக்காரங்க பண்ண பிரச்சனை, ஜனங்கிட்ட ஏமாற்றி காசை வாங்கி சபையை கட்டி அதில் வந்த பிரச்சனை 1 மணி நேரம் போட்டு காமிச்சாங்க. அப்போ இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம், மனம் திரும்புதலுக்கேற்ற தேவ அறிவை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் நம்முடைய ஆவியை மாற்றுறது என்னங்கிறது தெரிய முடியும். அறிவை இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்ம ஆவி மாறும்? மாறவே மாறாது. அதான் நம்ம பிள்ளைகளை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? அறிவு வளர்கிறதுக்கு தான். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன, ஏன் நம்ம படிக்கிறோம்? நம்ம தேவ அறிவிலே வளர வேண்டும். தேவ அறிவை வந்து வெறுத்தாச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அவர்கள் தேவ அறிவை வெறுத்தார்கள், அதனால நானும் அவர்களை வெறுத்து விட்டேன். ஏசாயா 1:1 மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னணி மனையும் என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமல் இருக்கிறார். அப்படி இருந்தால் ஒன்றும் மனம் மாற முடியாது, மனம் திரும்ப முடியாது, போகிற போக்கில் அப்படியே போய் அலைய வேண்டியதுதான். லூக்கா 7:29-30
30.
இந்த வாசித்த பகுதியில் யோவான் வந்து தண்ணியில் முக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறானா, இந்த ஞானத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறானா?
இவர் வந்து மனதர்மக்கான
அதான் எப்படி தண்ணி இல்ல தண்ணியில நிக்க வச்சு உபதேசத்தை பிரசங்கம் பண்றான். அது இங்க ஞானஸ்தானம் எழுதி இருக்குது. அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லி இருக்குது. அந்த அப்படிங்கிற அர்த்தத்தை நீ ஜனங்க சொல்றாங்க. அப்ப அந்த உபதேசத்தை தள்ளினவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலங்கிறது வேதத்துல எழுதி இருக்குது. அப்ப இன்றைக்கு தண்ணியில வந்து எழுத்தின்படி முங்கி இருக்கிற ஞானஸ்தானத்தை முக்கியப்படுத்தி பேசுறாங்க. அப்ப ஞானஸ்தானம் என்ன தண்ணியில முக்குனது அல்ல, தேவனுடைய ஆலோசனையை தள்ளினதுனால அவங்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்க. தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞானத்திலே ஸ்தானம் பெற்றவர்கள். அப்ப நம்மளுக்கு எழுத்தின்படி ஞானஸ்தானம் வேணுமா ஞானத்துல ஞானஸ்தானம் வேணுமா? ஞானத்துல தான் நம்மளுக்கு வேணும். அப்ப எழுத்தின்படி ஞானஸ்தானத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. இயேசுவின் நாமத்தினால எடுக்கணுமா, பிதா குமாரன் பஸ்தாவின் எடுக்கணுமா, தொட்டி தண்ணியில் எடுக்கணுமா, ஓடுற தண்ணியில் எடுக்கணுமா, அப்புறம் தெளிப்பு ஞானஸ்தானமா, என்னென்ன கதை சொல்லி இன்னைக்கு ஊர் கதையை அப்படி பூதாகரமாக வச்சுருக்காங்க இன்னைக்கு. காரணம் மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்தானத்தை அல்லது தேவ அறிவை பெற்றுக்கொள்ளாதனால இன்னைக்கு எழுத்தின்படியாக இருக்கிற ஞானஸ்தானத்தில் எத்தனையோ மார்க்க பேதங்களும் பிரிவினைகளும் வந்து இன்றைக்கு ஜனங்களை சீரழித்து கொண்டு இருக்கிறது. அதற்கு உடந்தையாக இருக்கிறது யாருன்னா இந்த பல்லவ ராஜ்யத்தினுடைய சாவியை வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களும் ரசிக்கப்படாமல் ரசிக்கப்படுறவங்களையும் வழிவிடாமல் இருக்கிற இந்த வேத பாரக பரிசெயர் சரிசெயர் தான் இதுக்கு மூல காரணம். அப்படியாக யோவான் மனம் திரும்புவதற்கேற்ற உபதேசத்தை கொடுக்கும்போது அவர்கள் ஞானத்திலே ஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். அந்த உபதேசத்தை தள்ளிவிடுகிறவர்கள் ஆலோசனை எடுக்காமல் இல்லை ஞானஸ்தானம் எடுக்காமல் விலகி போகிறார்கள். யோவான் 3:22-23 யோவான் 3:22-23
இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
போதும். இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார் ஜனங்களுக்கு. எப்படி கொடுக்கிறாரு? 22 இருக்குது பாருங்க. போதும். எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறது? தேவனுடைய ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டு இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து தண்ணியில் எல்லாத்தையும் கொண்டு நிக்க வச்சு ஞானஸ்தானம் கொடுத்தான்னு
சொல்றாங்க.
சஞ்சரித்தினா தேவனுடைய வார்த்தைகளே ஆலோசனையாக அறிவித்து, இன்னும் அதுக்கு அடுத்த வர வார்த்தைகள் அந்த இந்த சஞ்சரித்துங்கிற வார்த்தைய தெளிவுபடுத்துறதுக்கு நிறைய சாட்சி இருக்கு வேதத்துல. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை பேசணும்னு சொன்னால் பிரியாணி கொடுப்பாங்களா? பிரியாணி போடுவீங்களா? வர்ற கூட்டத்துக்கு பஸ் வருதா? போற வர்றதுக்கு பஸ் கூடி கொடுப்பியா? அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை பேச வருவோம், இல்லாட்டினா வரமாட்டோம். தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், தேவன் இன்னைக்கு எப்படியோ செஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் எண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க எல்லாம் கேட்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமீபம், இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. சரி, இயேசு எப்படி சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்தார்? மல்கியா 2:6-9 வரை வாசிப்போம். மல்கியா 2:6-9 வரை.
சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். ஆசோரின் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தையும் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனையினுடைய கத்தரின் தூதன், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேக வேதத்தை குறித்து இடரப்படுகிறீர்கள், லேயின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று செய்தியை கத்த சொல்கிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பச்சைப்பாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கும் முன்பாகவும் அற்பரும் தேசமும் ஆக்கினேன்.
போதும். இதுல கரெக்டா எந்த வசனம் வாசிக்கிறேன்னா 6 வாசிப்போம்.
சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உடல்களில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான்.
போதும். எப்படி சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரித்து எப்படி அநேகரை அக்கிரமத்தில் திருப்ப முடியும்? எப்படி எப்படி சஞ்சரிக்கிறது? இப்ப எல்லாம் வந்து என்ன ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து காணப்படாமல் போனான்னு தெரியும். எப்படி சஞ்சரித்து சஞ்சரித்துனா நடந்து நடந்து அப்படியே காணாமல் போயிட்டாருங்கிறத நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, பொருள் அதல்ல. ஆனால் தேவனோடு ஏனோக்கு போனார், கரெக்டு. ஆனால் சஞ்சரித்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சஞ்சரித்துனா தேவனுடைய ஆலோசனைகளை சிந்தித்து தியானித்து. இப்போ இங்கே அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது என்னன்னு, என்ன சொல்லணும், இவங்க இப்படி போறாங்க, அந்த குடும்பத்துக்கு என்ன ஆலோசனை சொல்லணும் அப்படிங்கறத தேவனோடு சஞ்சரிக்கணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளோடு வாசம் செய்து அதனோடு சிந்தித்து தியானித்து அதன் கூட நடக்கணும். அப்படின்னா போயிலும் வரையிலும் நீ வந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிருந்தால் நீ புத்திமானாக இருப்பாய். அப்போ நம்ம போகிற வர்ற வழியில் நம்ம நேரம் கிடைக்கிற எல்லா நேரங்களையும் தேவனுடைய வார்த்தைகளோடு சஞ்சரிக்கணும், நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அதனுடைய பொருள் என்னங்கிறது நம்மளுக்கு புரியும். அப்போ தான் நம்ம ஜனங்களுக்கு அந்த அறிவை நாம் கொடுக்க முடியும். அப்போ இன்றைக்கி இப்படி கொடுக்காம இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தை உண்மையாக ஜனங்களுக்கு சொல்லாதனால ஜனங்கிட்ட மதிப்பே இல்லை. இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு ஜனங்கிட்ட மதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுடைய வாயிலே இல்லை, அதனால ஜனங்கள் அவரை மதிக்கிறது இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை உண்மையான ஆவியில் நிரம்பின வார்த்தைகளை மனம் திரும்புவதற்கு ஏற்ற வார்த்தைகளை தேவ ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது தான் அவர்கள் தேவனுடைய தூதன் என்று மதிக்கிறார்கள். அப்போ அது இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்காம வேறு ஏதாவது காரியங்களை செஞ்சுட்டு இருந்தானா என்ன வார்த்தைகளை பேசுகிறான்னா அந்த ஆளுக்கு தான் தூதன். பணத்தை தேடுறான், பொருளை தேடுறான், தேவையில்லாத காரியங்களை பிரசங்கம் பண்ணுறான்னு என்ன அர்த்தம், அவன் அதுக்கு தூதன் தான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு தூதன் அல்ல, அவன் பிசாசினுடைய தூதன். இப்படியாக இன்றைக்கு ஜனங்கிட்ட மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஊழியக்காரன் என்பவன் இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனைகளை கொடுத்து ஜனங்களை மணந்திருப்பாத போது அவருக்கு இருக்கிற மரியாதையும் மதிப்பும் எடுக்கப்படுகிறது. எரேமியா 23:18
நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது, கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அவர்கள் என் ஆலோசனையினாலே நிலைத்திருந்தார்களே ஆகி அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பை விட்டு திருப்புவார்கள்.
போதும், அவர்களின் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது ஜனங்களுக்கு அவருடைய பொல்லாப்பை விட்டு திருப்ப முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிச்சாதான், அந்த ஆலோசனைகளை சிந்தித்து தியானிச்சாதான் நன்மை தீமையினுடைய அறிவு, அதனுடைய பொருள் எப்படி பேசுறது என்ன ஏதுங்கிறது தெரியும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கி வாசிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அப்புறம் இப்படி ஆலோசனை பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது. ஆமாம், இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைக்கு நேரமே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆதாயம் வர அநேக காரியங்களை தெரிந்து கொண்டு இன்றைக்கி உலக காரியங்களை ஓடிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்க 199 பேர் வெளியில் உலகத்தில் என்னென்ன காரியத்தில் ஆதாயம் கிடைக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த ஆதாயத்தை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றா எங்கே சாப்பாடு போடுவான், எங்கே பஸ்ஸு காசு கிடைக்கும், அல்லது எங்கே இடம் விற்பான், அல்லது எங்கே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க, எங்கே இதில் கமிஷன் கிடைக்கும் இப்படிங்கிறத பார்த்து தான் இன்றைக்கி கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் இன்றைக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். சோத்திரம், ரொம்ப பரிதாபம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்காதவர்களுக்கு தேவனுடைய சாபம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏசையா 11:9
இங்கு செய்வார்களே கேட்டு செய்வார்களே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
ஆ போதும், தேவ அறிவு பூமியில எல்லா இடங்களையும் நிறைஞ்சிருக்குது. அப்படின்னா உலகத்துல டிவியும் ரேடியோவும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுது, உலகத்துல அதிகமான பைபிள் வந்து இப்போ அச்சடிக்கிறாங்க, எல்லா பாஷையிலையும் அச்சடிச்சுட்டு இருக்காங்க. தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை உலகத்தில் இருக்கிற ஜனங்க செய்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், வெள்ளக்காரங்க வந்து தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நிறைய கோதுமை கொடுத்து, பால் பொடி கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து, அப்படி தான் வந்து தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நம்மளுக்கு கொடுத்தாங்க. நம்ம முன்னோர்கள் அதை பற்றி சொல்லுவாங்க. இப்பவும் நடக்குது பாருங்க, அம்மாவுக்கு இப்பவும் தெரிஞ்சு நடக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடியது, மிகவும் தாராளமாக கிடைக்கக்கூடியது, அதுக்கு கஷ்டமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா உட்காந்து வாசிக்கணும், சிந்திக்கணும். இப்படி செய்தால் தேவனுடைய வார்த்தையில் நம்மளுக்கு ஞானத்தில் வந்து நம்முடைய ஞானத்தில் ஸ்நானமாக மாறி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கண்களால் பார்க்க முடியும். நம்முடைய ஆவியையும் நாம் மாற்றிவிட்டால், நம்முடைய ஆவியை வெளியில் அனுப்பிட்டு பரிசுத்த ஆவியை நாம் உள்ளே கொண்டு வந்துட்டா நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் நாம் போக முடியும். நம்மளை வந்து போகக்கூடாதுன்னு யாருமே தடுக்க முடியாது. வெளியில் சாவியை வச்சுட்டு உட்காந்துருந்தானா, நீயும் போகாமல் போகிறவங்களையும் விடாமல் நீயே வெளியில் உட்காந்துக்கா, நான் என்ன பண்ணுறேன், நான் நேரம் உள்ளே போயிடறேன்னு சொல்லிட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் தேவனுடைய ராஜ்யத்தினுள்ள ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் என்னென்ன ஆசீர்வாதத்தை எப்படி எப்படி அனுபவிக்கிறது இன்னொரு நாள் பார்ப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.